நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன். துனிசியாவின் கடற்கரை சுற்றுலா விடுதியில் 38 வெளிநாட்டவர் கொல்லப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்களின் கட்டமைப்பை தாங்கள் கண்டுபிடித்துவிட்டதாக துனிசி அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த வெள்ளியன்று நடந்த தாக்குதல்களில் நேரடி தொடர்புள்ளவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 8 பேரை தடுத்து வைத்திருப்பதாக துனிசிய அரசின் அமைச்சர் ஒருவர் கூறினார். தமது அமைப்பைச் சேர்ந்த ஆயுததாரி ஒருவர்தான் துனிசிய தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்லாமிய அரசு குழு தெரிவித்திருந்தது.
மெக்சிகோ வளைகுடா பகுதியிலுள்ள டீப் வாட்டர் ஹாரிசோன் பகுதியில் 2010 கச்சா எண்ணெய் அகழ்வில் ஈடுபட்டிருந்த பிபி நிறுவனத்தின் எண்ணெய் கிணறு ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தின் இழப்பீடு தொடர்பில் அந்த நிறுவனத்திற்கும் பல நாடுகளுக்கும் இடையே கொள்கை அளவில் உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளது. அந்த வெடிவிபத்தின் காரணமாக அந்த வளைகுடா பகுதியில் பெருமளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன என்று கூறி அமெரிக்கா, மெக்சிகோ, வளைகுடா பகுதியில் உள்ள பல நாடுகள் பிபி நிறுவனத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்தன. வழக்கின் தீர்ப்பு வெளியாகவிருந்த நிலையில் நட்டையீடாக 18.7 பில்லியன் டாலர்களை தாங்கள் வழங்க முன்வருவதாக கொள்கை ரீதியில் அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்லாமிய அரசு ஜிகாதிகளால் ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கடத்தல்காரர்களிடம் விற்கப்பட்ட தொல்பொருட்களில் சில பிரிட்டனில் இருக்கும் தொல்பொருள் சேகரிப்பாளர்களிடம் வந்தடைவதாக யுனெஸ்கோவின் இயக்குநர் இரேனா புக்கோவா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
ICO is using the illicit trafficking, the selling of these objects in order to
அரிய பொருட்களை கொள்ளையடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே நடப்பதாகவும், இஸ்லாமிய அரசு அமைப்பின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் நிதியானது சட்டவிரோத தொல்பொருள் வர்த்தகம் மூலமாகவே கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்றும் பொக்கோவா கூறினார்.
ஆப்கானிஸ்தானில் ஃபர்குந்தா என்ற இளம் பெண்ணை மிக கொடூரமாக கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கான மரண தண்டனையை அந்த நாட்டு நீதிமன்றம் ஒன்று ரத்து செய்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பரந்தளவிலான கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் இருவருக்கான தண்டனை 20 வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதோடு மற்றொருவருக்கான தண்டனை 10 வருடங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மூடிய அறையில் வெளிப்படை தன்மையின்றி நடந்ததாக கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்ப சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் கவலை வெளியிட்டிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
மியன்மார் மற்றும் வங்கதேசத்திலிருந்து வெளியேறியுள்ள ஆயிரக்கணக்கான குடியேறிகளின் உடனடி அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிதியத்தை ஏற்படுத்த தென்கிழக்காசிய நாடுகள் சம்மதித்துள்ளன. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து கடற்கரைகளில் வந்திறங்கியிருக்கும் மக்களை பராமரிக்கவும் அவர்களின் உடனடி அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றவும் இந்த நிதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை செலவிடப்படும். ஆனால் இந்த குடியேறிகளின் நலனுக்கு தேவைப்படக்கூடிய நிதியின் அளவு சர்வதேச உதவி நிறுவனங்கள் கணக்கிட்டிருக்கும் நிதியின் அளவை விட இந்த நிதியத்தில் வரவிருக்கும் நிதியின் அளவு என்பது மிகவும் குறைவாகவே இருக்கும் என்றும் கருதப்படுகிறது.
தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படுபவர்கள் 12 பேரை கைது செய்துள்ளதாக வங்கதேச பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இந்திய துணைக்கண்டத்துக்கான அல் கொய்தாவின் உள்ளூர் தலைவரும் அடங்குவதாக அவர்கள் கூறியுள்ளனர். வங்கதேசத்தில் மத தீவிரவாதத்தை விமர்சித்த வலைப்பூ பதிவாளர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்த குழுவினர் ஏற்கனவே பொறுப்பேற்றிருந்தனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஒருபாலின உறவை சட்டப்பூர்வமாக்கும் பிரச்சாரத்தின் பகுதியாக சீனாவின் முன்னணி ஒருபாலின பெண் தம்பதியர் சட்ட அங்கீகாரமற்ற முறையில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பீஜங்கில் இருக்கும் ஒரு உணவு விடுதியில் நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்பாக இந்த தம்பதியினர் திருமண உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். ஒருபாலின உறவு திருமணங்களை சீன அரசு அங்கீகரிப்பதில்லை.
எகிப்தின் வடகிழக்கிற்கும் சைனாய் பகுதியை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை அன்று நடந்த பெரும் சண்டையின் போது இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தியது பாதுகாப்பு தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.